அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய நியமத்து தான் அல்லாஹ் இந்த தீனை இறுதி மார்க்கமாக, ஷரியத்தாக, தீனாக, இன்ன தீன இந்த அல்லாஹ் இஸ்லாம் என்பதாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நாம் அதனுடைய அமானிதத்தை சரிவர நிறைவேற்ற ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்ன அல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் அன்ஃபாலில் அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பித்தார். அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறார், அமானிதங்களை உரிய முறையில் உரியவர்களிடத்தில் நீங்க கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 23 வருட நபித்துவத்தின் பயணத்தில் தான் மிக சிறப்பாக, அழகாக தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றினார். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹு தஆலா நபி அவர்களை பார்த்து நீங்க இந்த மக்கள் மீது முயற்சி செய்து செய்து இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் உங்களோட உள்ளத்தில் இவர்கள் விடயத்தில் எந்த அளவுக்கு கவலை வருதுண்டா, உங்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க. அல்லாஹ் அதுக்கு நபி அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி நபி அவர்களுடைய உயர்வையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் அங்கு வெளிப்படுத்தினார். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தெளிவான அழகான மார்க்கத்தை எங்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறார். அதுக்கு முதல் காரணியாக நபியோடு சேர்ந்திருந்தவர்கள் சஹாபா முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீனமாகும். அல்லாஹு தஆலா நபியோடு சேர்ந்திருந்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருந்தவர்கள் என்ற இந்த காரணத்தினால் அவர்கள் ஒரு முன்மாதிரியானவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு குர்ஆனுடைய வசனம் போதும். ஆமினு கமா ஆமனன் நாஸ் ஐ அஸ்ஸஹாபா, சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போல ஈமான் கொள்ளுங்கள் என்று அந்த குர்ஆன் மிக தெளிவாக இருக்குது. இதை விட வேறொன்றும் சொல்வதற்கில்லை. ஈமான் அவர்களுடைய ஈமானை போன்று உங்களுடைய ஈமானையும் நீங்கள் சமைத்துக் கொள்ளுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 63 வருஷம் வாழ்ந்ததுல 23 வருஷத்துல எல்லா வகையான மக்களையும் ஒன்று சேர்த்துக் கொண்டுதான் இந்த பயணத்தை முன்னெடுத்து போனார்கள். அதுல ரோம்ல இருந்தும் வந்தார்கள், பார்சிகத்திலிருந்து வந்தார்கள், யமன்ல இருந்தும் வந்தார்கள், எகிப்திலிருந்து வந்தார்கள், இப்படி நாலாபுரத்திலிருந்து மக்கள் வந்து இஸ்லாம் தீனை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வழிகாட்டப்பட்டார்கள். ஒரே குடும்பம், ஒரே சிந்தனை, ஒரே போக்கு அப்படி அல்ல. பல பாஷைகள் பேசக்கூடிய, பல நாட்டை சேர்ந்தவர்கள், பலவிதமான ஆற்றல் திறமைகள் கொண்டவர்கள் பலரையும் ஒன்று சேர்த்துதான் இந்த தீனை அல்லாஹு தஆலா நபிநூலாக வழிநடத்தினார். அப்ப இந்த 23 வருஷத்துல குர்ஆன் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் என்று ஆரம்பித்து வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய இந்த 282வது ஆயத்தோட அது முடிவடைகிறது. அல்லாஹு தஆலா இந்த அளவுக்கு விசாலமாக இவைகளை சூராக்களையும் அல்லாஹ் இறக்கினான், அல்லாஹ் தஆலா ஆயத்துக்களையும் இறக்கினான். நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு இதை வழிநடத்தினார்கள். குர்ஆன் என்ன சொல்கிறது, குர்ஆனுடைய கருத்து என்ன? சில சில நேரத்தில் வெறுமனே மொழிபெயர்ப்ப அதனுடைய டிரான்ஸ்லேஷன், அதனுடைய அந்த கருத்தை மட்டும் விளங்கிட்டு சஹாபாக்கள் வேறொண்ட சில நேரத்தில் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள், வழிகாட்டினார்கள். இந்த இடத்துல நீங்க என்னுடைய விளக்கத்தை பெற்றுக் கொள்ளணும், குர்ஆன் வழங்குறதுக்கு என்னுடைய தயம்மும். அதற்கு உமர் அம்மா ரதியல்லாஹு அன்ஹுமா ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாங்க. தண்ணீர் இல்லாட்டி தயமும் செய்யறது குர்ஆன்ல ஆயத்து வந்திருக்குது. தயமும்ன்றது கருத்து நாடுதல். என்னத்தை நாடுறது, எப்படி செய்யறது, அதுக்குரிய முறை என்ன, ஷரியத்தில் எழுதுற கருத்து என்ன, நபி அவங்க எப்படி செய்ய சொன்னாங்க, இதை பத்தி உள்ள விவரம் கிடையாது. இப்ப இவர்கள் ரெண்டு பேருக்கும் ரெண்டு கருத்து வந்துருச்சு. அம்மா சொன்னாங்க, நான் தலையிலிருந்து பூரா உடம்புக்கு மண்ணை போடுறேன், அதுதான் தயமும். சில ரிவாயத்துகள்ல வருது, அந்த கழுத உருள்றது போல மண்ணில உருண்டாங்க. உமரதே தான் சொன்ன, என்னால இது செய்யலப்பா, இப்படி நான் செய்ய மாட்டேன். அவ எப்படி செய்யணும் அப்படி அதுக்கு நம்பிக்கிட்டுதான் வீடு கேட்கணும். அப்ப அந்த நேரம் அவர்கள் எந்த முறையில் அந்த நேரத்தை கடக்கணுமோ கடத்திட்டு நபியவங்க வந்தோடனே நபியவங்க சொன்னாங்க, அம்மா இப்படி இல்லவாப்பா, நீ தயமும் செய்யறது ஒரு அடி அடிச்சு முகத்துக்கு, மறு அடி அடிச்சு கைக்கு, இது ரெண்டு தான் தயமும். எப்படி செய்யணும் உலமாக்கள்கிட்ட விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப அந்த தயமும் என்பது ஒரு ஒரு மண்ணு, அந்த புளி உள்ள மண்ணுக்கு கையடிச்சு அந்த கையை கொஞ்சம் அப்புறப்படுத்தி அதை தட்டிட்டு அதை முகத்தில் அப்படி தேய்ச்சி கொள்வதும், அடுத்து கையை அதை தடவி கொள்வதும் தான், பொதுவுடைய பகுதியை தடவி கொள்வது தான் தயமும் என்பதை சொல்லிக் கொடுத்தான். இது போல ஏராளமான சம்பவங்கள் ஏன் நடைபெற்றதுன்னா, அரபு பாஷையை தெரிஞ்சிருந்தும் கூட வெறுமனே மொழிபெயர்ப்பை கொண்டு இதை விளங்கிக் கொள்ள முடியாது. நபியுடைய அந்த விளக்கத்தை நீங்க சஹாபாக்களுடைய அறிவோட இணைச்சுதான் இதை பார்க்கணும் என்பதுதான் இதனுடைய தெளிவான கருத்தாக இருக்கிறது. கனிமாமக்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பத்தில் ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா, அந்த தனிப்பட்ட நபர் என்ன விளங்குறாருன்னா, இது எனக்கு மட்டும் இல்ல, இது எல்லாருக்கும் உள்ளதுதான் அவர் விளங்க ஆரம்பிக்கிறார். அங்கேயும் சில நேரம் விளக்கத்தில் ஒரு மாற்றமான கருத்து ஒன்று உண்டாகிறது. அபூசர் ரிஃபாரி ரலியல்லாஹு அவர்களை பற்றி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புகாரியுடைய முதல் பாகத்தில் ஈமான் என்ற அந்த பாடத்தின் கீழே ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். அல் மஆசி மின் அம்ரில் ஜாஹிலியா என்று தலைப்பிடுகிறார்கள். பாவங்கள் இது ஜாஹிலியத்து காலத்துடைய செயல்கள் என்று, அது செயலாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அபூதர் கஃபாரி அவர்களை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது அவரை போல ஒரு நீக்ரோவை பார்த்து, கர்பியின் மகனே இப்னு சௌதா என்று கடினமான ஒரு வார்த்தையை பாவிச்சாங்க. அவர்கள் ஹர்ட் ஆயிடுச்சு ஃபீலிங். ஒரு மனிதனை பார்த்து இப்படி நோவிக்கக்கூடிய வார்த்தைகள் பேசினா உள்ளம் நோவும். அவர் போய் ரசல்லா அலி செல்லம்ன்ற முறையில ரசல்லா அலி செல்லம் அபூதர் ரிஃபாரியை பார்த்து சொன்னாங்க, அபூதர் உனக்கு இத்த இன்னும் அந்த ஜாஹிலியத்துடைய பண்பாடு போகலை, எடுத்த எடுப்புக்கு ஆக்கலத்தை ஏசக்கூடாது, பேசுற வார்த்தைகளை நிதானமாக நீ பேசணும் என்றதெல்லாம் எச்சரிக்கை செஞ்சுட்டு அவர்களுக்கு சொன்னாங்க, நீ சாப்பிடுறத உன் வேலைக்காரனுக்கு நீ சாப்பிட கொடுக்கணும், நீ அணியறத அவனுக்கு நீ அணிய கொடுக்கணும் என்று சொன்னா, அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, இது சமத்துவம், இது சோசியலிசம் என்றது போல எல்லாரும் சமமாக இருக்கணும், தனவந்தர்கள் யாருமே இருக்க இயலாது என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால அவர்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் செலவழிக்கணும், 2.5% மட்டும் கொடுத்து போதாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த முடிவை அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு காலம், உமர் ரலியல்லாஹு காலம், உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் இது மிக பெருமளவுல மக்கால ஹஜ்ஜில மினால உட்கார்ந்து கொண்டு ஃபத்வா கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த காலத்தில் மீடியாவா இருந்துச்சு, யாரும் சரி இதை கேட்டுட்டு போயிட்டான், அந்த ஊரே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் இப்படி ஃபத்வா கொடுக்கிறாங்க சொன்ன உடனே உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, அபூதர் இங்க வாங்க, நீங்க இப்படியெல்லாம் பத்துவா கொடுத்தா இது முற்றா தவறானது. நீங்க இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட மனிதர் நபிவங்க உங்களோட நோய்க்கு தந்த மருந்தை நீங்க பாவிக்கலாம். உங்களுக்கு தந்த மருந்தை தூக்கி இன்னொருவருக்கு கொடுத்தா அது பெரிய குழப்பத்தை உண்டாக்குது. தயவு செய்து இதுக்கு மேல இந்த பத்துவா கொடுக்கறத நிப்பாட்டிருங்க. சரி நிப்பாங்க. அப்ப நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம். நீ எவ்வளோ ஷாம் தேசத்தில் இருந்தீங்க, அங்கேயும் இதுதான் செஞ்சீங்க, மாவேறது எல்லாமே முறையீடு செஞ்சாங்க, உங்களை ஷாம்ல இருந்தீங்க அனுப்பி வச்சாங்க. நான் இங்க வச்சு உங்களை மேனேஜ் பண்ண பார்த்தேன், அதுவும் எனக்கு போக முடியுமா? முடியாத இருக்குது. அதனால பிஸ்மில்லான்னு நீங்க பொட்டியை கட்டிட்டு ரமசான்ற மதீனால இருந்து தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் போயிட்டு நீங்க தனிய வாழுங்க. நீங்க மனிதர்களோட சேர்ந்து வாழ்ந்தா மனிதர்களுக்கு இப்படி இப்படி மார்க்க சொல்ல போனா அது பெரிய பிச்சாட்டத்தை குழப்பத்தை உண்டாக்குது. அப்போ சஹாபாக்கள் இல்லையா, அவர்களுக்கு தனக்குள்ள அமீர மதிச்சு நடக்கிற வழக்கம் இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, பிஸ்மில்லா, நான் பொட்டியை கட்டிட்டு போயிருவேன், நான் இதுக்கு மேல உங்களுக்கு உங்களோட ஆட்சியில யாரையும் நான் தொந்தரவுப்படுத்த மாட்டேன், என்ன மனுவிச்சபடி நான் பத்துவா கொடுக்க மாட்டேன், நான் ஒதுங்கிக் கொள்றேன் என்று அவர்கள் போய் ஒதுங்கினார்கள். நீண்ட வரலாறு அதை நான் பேச போன ஜும்மாவே முடிஞ்சிடும். சுருக்கமாக அவர்களுக்கு அங்கே மௌத்து வந்துச்சு. மனைவிக்கு சொன்னாங்க, என்ன ஜனாதாவை யாரும் சரி தொழுவிக்கிறதுக்கு இருக்கிறாங்களான்னு பாருந்தாங்க. மனைவி போயிட்டு பார்க்கலாம், சகாபாக்களிட ஜமாத் வந்தாங்க. அவர்களே அவர்களுடைய எல்லா வேலையும் செய்து அவர்களை அடக்கம் செய்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நீ ரெண்டு பேருக்கு அமீர் ஆகக்கூடாது. ரெண்டு பேர் இருந்தா அப்துல்லாவும் அப்துல் ரஹ்மானும் இருந்தா நீ அவருக்கு அமீர் ஆகக்கூடாது. அமீர் உனக்கு பொருத்தம் இல்லை, நீ தனியே வாழ்ந்து நாளைக்கு கியாமத்தில் தனியே எழுப்பாட்டப்படுவா சொன்னாங்க. அல்லா தாலா அவர்களுக்கு அப்படி மௌத்த கொடுத்தா. சஹாபி எந்த மாற்று கருத்தும் கிடையாது, மிக உயர்ந்தவர்கள், கண்ணியமானவர்கள். வழிபடுதல் ஒரு அமீருக்கு எப்படி வழிபடணும் என்பதை காட்டி கொடுத்துட்டு உலகத்தில் போனாங்க. தன்னுடைய கருத்தை விட்டு கொடுத்தாங்க உம்மத்துடைய நலனுக்காக. இது இதுல கிடைக்கிற வாதம். ஆனா நான் சொல்ல வாரது என்னன்னா, நபியுடைய காலத்துல கூட இப்படி தயமும் அரபு பாஷைய விளங்கிக் கொள்றதுல நபியுடைய கருத்தை விளங்கிக் கொள்ளாம பிழை வந்ததோ, நபியவர்கள் தனிப்பட்ட முறையில ஒருவருக்கு சொன்னத அது எல்லாருக்கும் பொதுவாக எடுத்தது ஒரு பிரச்சனையாக மாறினதோ, கண்ணியமானே இது போற ஏராளமான கட்டங்கள் இருக்குது. சில விஷயங்கள் அது அசௌகரியமாக மாறுறது, அது பொருத்தமில்லாத வழிகாட்டல்களை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த நிலைமைகள் உண்டாகுது. சிலது தக்குவான உச்சகட்டம், அவர் நினைக்கிறார் இதுதான் தக்குவான்னு நினைக்கிறார், தக்குவான்னு நினைக்கிறார். அப்துல்லா அம்பதெல்லாம் கல்யாணம் முடிச்சதிலிருந்து மனைவிய தொடவே இல்லை. அம்ருல்லும் வாப்பா மகன் கிட்ட நேரடியா வந்து கேட்கலாது, மருமகள்கிட்ட போயிட்டு கேட்டாங்க. அரபு நாட்டில் இது பழக்கம் இருந்துச்சு, மருமகள் சுகமா இருக்கிறீங்கம்மா, இந்த மகன் ஒண்ணு நல்லா வச்சிருக்கிறாங்கன்னு பாக்குறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு முறை வந்தாங்க. சஹீஹ் புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. ரியாது சாலிஹினுடைய மொழிபெயர்ப்பு எடுத்து படிச்சீங்கன்னா அதுல இந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது. ரெண்டு முறையில ரெண்டு விதமான மருமகள் மாறுட கருத்துக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சு கொண்டாங்க. அப்ப ஒரு முறை ரெண்டு முறை அம்ரு இப்னு ஆஸ் வந்து மகன் அப்துல்லா எப்படி இருக்கிறான்னு கேட்டா, கடைசியில ஏலாம மருமகள் சொல்லிட்டாங்க, உங்களோட மகன் என்ன தொட்டதே கிடையாது. அவன் என்ன செய்தாரு, பகலெல்லாம் நோம்பு நோக்கிறான், இரவெல்லாம் நின்று வணங்குறான். அப்படியா, உடனே வேகமாக போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் மகன் இப்படி இருக்கிறார் சொன்னான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு, பாப்பா நீ என்ன செய்யறா, நான் இப்படி எல்லாம் செய்யறேன், நீ இதுக்கு மேல எந்த நாள் நோம்பு பிடிக்கிறத நிறுத்திடணும். அப்ப எவ்வளவு நோம்பு பிடிக்கணும், மூணு நோம்பு தான் பிடிக்கணும், பிற 13 14 15 இதை பிடிச்சா நீ போதும். இல்ல அரசு எனக்கு நல்ல நோம்பு பிடிக்கலாம், நான் 30 நாள் பிடிக்க போறேன், 29 நாள் பிடிக்க போறேன், இல்ல வேண்டாம், இல்ல முடியும். அப்படியா, நீ வலியுறுத்துறதுனால ஒரு நாள் நோம்பு பிடி, ஒரு நாள் நோம்பு விடு. இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சு வந்த அமல். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சு வந்த எந்த சகோதரர் தாவூத் அது உனக்கு நான் அனுமதித்தாரேன். கஷ்டமானது. இவருக்கு 80 வயசாக இருந்துச்சு அப்துல்லா அம்ருக்கு, அப்ப கைசேதப்படுறாங்க. எனக்கு முந்தி தந்த மூணு நோம்பு மட்டும் எடுத்துட்டு வாழ்ந்திருந்தா நிம்மதியா இருக்கும், இப்ப 80 வயசுல தண்ணி கேக்குது, இப்ப எனக்கு 15 நோம்பு பிடிக்கிறது கஷ்டமா இருக்குது, நானே எனக்கு கஷ்டத்தை ஆக்கி கொண்டேன் என்று கைசேதப்படக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அந்த நிலைமை ஏற்பட்டது. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துறவிகளாக வாழ போகக்கூடியவர்களை எச்சரிக்கை செய்யறாங்க. உங்களுக்கு அப்படி காட்டுல போயிட்டு வாழலாது, தனிச்சு போய் வாழலாது, நீங்க அப்படி செய்யக்கூடாது. உங்களுக்கு இஸ்லாம் உலகத்துக்குள்ள ஒரு மார்க்கம், ஒவ்வொருவரும் ரஹ்மானியத்தை துறவித்தனத்தை எல்லாத்தையும் அறமாக்கி கொண்டு போனா அதுவும் செல்லுபடி ஆகாது. ஏன்னா சில நேரம் மார்க்கத்துடைய பற்றுல ஒரு சிலர் மார்க்கத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க, ஒரு சிலர் மார்க்கத்துடைய பற்றுல மார்க்கத்தை மிகச்சு போயிடுறாங்க. இது ரெண்டும் இருக்கக்கூடாது, நடுநிலைமையாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய இந்த இன்றைய ஹுத்பாவுடைய ஒரு பகுதி. 10 பேர் வந்து சேர்ந்தாங்க வீட்டில், சொன்னாங்க, ஒருவர் சொன்னார், இதுக்கு பிறந்தான் நான் ஒட்டக இறைச்சிய ஆற்றிச்சு தொடவே மாட்டேன், நான் சாப்பிடவே மாட்டேன். இன்னொருத்தர் சொன்னார், நீ அப்படி சொன்னா நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன். மெல்லி ஆடை உடிக்க மாட்டேன், நான் உடுத்தா கோனிய போலதான் உடுத்துக் கொள்வேன். இப்படி 10 பேர் சத்தியம் செய்ய போல அல்லாஹால நான் இன்று ஓதின சூரத்துல் மாயதாவுடைய இந்த குர்ஆனுடைய திருவசனத்தை அல்லாஹ் நபிக்கு இறக்கி வைத்தான். யா இல்லதீன ஆமனு, ஏ விசுவாசம் கொண்டவர்களே, அல்லாஹ் நல்ல ஹலாலாக்கி வச்சிருக்கக்கூடிய நல்லவைகளை நீங்க ஹராமாக்கி கொள்ள வேண்டாம். வரா காத்ததும் வரப்பு மீது நடக்க வேண்டாம். உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, நீங்க உங்களுடைய இஷ்டப்படி உங்களுக்கு டெபினிஷன், வரைவிலக்கணம், தெளிவு, ஷரஹு, அதுக்கு விளக்கம் கொடுக்கிறது உங்களுக்குள்ள அல்ல. அப்படி செய்யாதீங்க. வரம்பு மீறி போகக்கூடியவர்களை இவங்க வந்து யாருக்கும் அடிக்க, கொல்ல, தீவிரவாதத்தில் ஈடுபட, யாரையும் ஏச பேச அந்த வேலை செய்யலையே, அவங்க தனக்கு தானே வேறத்தருக்கு போதிக்கவில்லை, நாம் எப்படி செய்து கொள்வோம் சொன்னாங்க. அப்படிப்பட்டவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உனக்கு அப்படி செய்யறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. கண்ணியமானவர்களே, இந்த சஹாபாக்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. அதுல அபூதர் வஃபாரே, அதுல உஸ்மான் இப்னு மக்தூம், இப்படி பல மூத்த சஹாபாக்கள் எல்லாரும் இருந்தாலும் இது மக்கால நடக்குது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அல்லது மதீனா இந்த சஹாபாக்களை கூப்பிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்து, இதுக்கு பிறகு நீங்க இப்படி செயல்படக்கூடாது. என்னைய பார்க்கலையா, நான் என்ன செய்கிறேன், நான் இது மதீனாவுடைய மிக தெளிவான அந்த காலத்தில் நடந்ததுதான். சஹாபாக்கள் வீட்டில் கூடி செஞ்சதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து, இந்த பாருங்க நான் முழிச்சு இருக்கிறேன், தூங்கவும் செய்கிறேன், நான் நோம்பை பிடிக்கிறேன், நோம்பை விடுறேன், திங்கள் வியாழ நோம்பு பிடிக்கிறேன், 13, 14, 15 நோம்பு பிடிக்கிறேன், ஒரு மாசத்துக்கு 11 நோம்பு பிடிப்பேன், கூட குறைய பிடிப்பேன். எனக்கு அல்லா தால ஒரு சக்தியை தந்திருக்கிறேன். அப்படி இருந்தும் கூட நீங்க என்னைய பின்பற்றாம வேற யாரையும் பின்பற்றினா அது சுண்ணத்தாக இருக்க மாட்டாங்க. புறக்கணிக்கக்கூடியவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல சொன்ன. கன்னியமானவர்களே, ஒரு கூட்டமாக இருக்கலாம், தனிப்பட்ட நபர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மார்க்கத்தை சரிவர புரிந்து கொள்ளணும். இது நான் சொன்ன சம்பவங்கள் அனைத்தும் நபியுடைய காலத்தில் நடந்தவைகள். இதே போல 2-3 பேர் நபியுடைய காலத்தில் பொய் நபித்துவத்தையும் பாதித்தாங்க. ஒருவர் யமன்ல, ஒருவர் யமாமால, அஸ்வத் அனசி என்பவன் யமன்ல தன்னையும் நபியிட்டு பாதித்தான். இன்னும் ஒருவன் முசைலமத்து கத்தாம், அவன் யமன்ல யமாமா என்ற ஊர்ல. இந்த 2 பேரும் நபியுடைய காலத்திலே தன்னை பொய் நபியர்களாக அப்படியும் ஒரு சிலர் வலிக்கட்டு போறாங்க. ஆனால் நான் சொன்ன மூத்த சஹாபாக்கள், முந்தைய சஹாபாக்கள், அபூதர் ரிஃபா ரலியல்லாஹு இருக்கலாம், அல்லது உமர் ரலியல்லாஹு அம்மார் இப்னு யாசிர் அவர்களாக இருக்கலாம், அல்லது அதே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்களாக இருக்கலாம். இவர்கள் நபியவர்களால் வழிகாட்டப்பட்ட பொழுது அதை உடனடியாக ரிவர்ஸ் ஆகி, ஓஹோ நாங்க இப்படிதான் செய்யணும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. அபூதர் ரிஃபாரி நபியோட மௌத்தானதுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை வழிபட்டாங்க. நபி அவங்க முன்கூட்டியே சொல்லிட்டாங்க, நீ தனியா மௌத்தாகுவா. ஏன்னா அவங்களோட கதா கதனை முடிக்கணுமே, அதுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அப்படியே சொல்றாங்க.
www.acmyc.com
அம்ரு இப்னு ஆஸ் உடைய மகன் அப்துல்லா இப்னு அம்ர் அவர்கள் மனைவியோட உறவு இல்லாமல் இருந்தாங்க. அந்த உறவை அவர்கள் வளர்த்துக் கொண்டாங்க. ஆனா நோம்பு பிடிக்கிற பழக்கம் அவர்களுக்கு இருந்துச்சு, இபாதத்துடைய பழக்கம் இருந்தது. அதை நிதானமாக அவர்கள் செய்து வந்தாங்க. அதே போலதான் கனிவானவர்களே, ஹஜரத் அம்மார், ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அந்த சந்தேகத்தை நபிக்கிட்ட வந்து தெளிவுபடுத்துற நேரத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை மறக்கி விட்டான், நீங்க முகத்துக்கும் கைக்கும் தயமில் இப்படி தடவி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய திருவசனத்தை இறக்கி வைத்தான். கண்டிப்பா இந்த கையில ஒரு கெசட் இருக்குது. இது 2019 ஒன்பதாம் மாசம் 9 தேதி இந்த நாட்டுடைய முஸ்லிம்களுடைய வரலாறுல ஒரு சோகமான ஒரு கெசட் இருக்கு. அந்த கெசட்ல 65 பேர் தீவிரவாதிகள் என்று பிரகடனப்படுத்தப்பட்டு 65 பேர் எண்ணிக்கை கூட குறை இருக்கலாம். நான் இதை இப்ப பிரிண்ட் எடுக்கிறேன். இந்த 65 பேர், இது இலங்கை முஸ்லிம்களுக்கு ஒரு மிக 1200 வருடத்தில் ஒரு சோக நாள். அதை 21 ஏப்ரல் மாசம் 2019 எப்படி இலங்கையுடைய வரலாறுல ஒரு மிக சோகமான நாளாக நாங்கள் கருதுறோமோ, கண்ணியமானவர்களே, அது போல இது இன்னொரு ஒரு சோதனையான ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஐக்கிய நாட்டு சபையுடைய ஒப்பந்தத்தின்படி இவர்கள் தீவிரவாதிகள், தனிப்பட்ட முறையில் தீவிரவாதத்துக்கு இவர் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் என்று இவர்கள் 65, 70, 90, 100 எத்தனை இருக்குதோ, இதுல 65 இருக்குது, இன்னும் அதில் பேர்கள் இருக்கலாம். கனிமாமக்களே, இந்த பிரச்சனை இது மார்க்கத்துடைய பேரில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கத்துடைய பேரில் உருவாக்கப்பட்டு இந்த நாட்டில் இது மிக பயங்கரமாக வெடிச்சிருக்குது. இத எதிர்காலத்தில் இந்த நிலைமையிலிருந்து நாங்க விடுவிச்சு எங்கட சமூகத்தை விடுவிக்கிறது இந்த ஜும்மாவ கேட்கக்கூடிய இந்த பயான கேட்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை. இதை நாங்க எப்படி செய்யணும் என்பதுதான் என்னுடைய இன்ஷா அல்லாஹு தஆலா ஹயாத் இருந்தால் நான் இதை பல கட்டமாக பேசியிருக்கிறேன். இந்த அரை மணி நேரத்தில் எனக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நான் இதுக்கு முத மாமலா மாஷரத் இபாதாத் அஹ்லாக் பத்தி பேசியிருக்கிறேன். அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹும் சஹாபாக்களை பத்தி பேசியிருக்கிறேன். இன்னும் பல தலைப்புல தொடர்ச்சியான குத்பாக்களை நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு நான் பேச விரும்புகிறது, இஸ்லாம் ஒரு தீவிரவாதத்தை போதிக்கும் மார்க்கம் அல்ல. இஸ்லாம் உலகத்துக்கு சாந்தியையும் சமாதானத்தையும் போதிக்கும் மார்க்கம். இத ஒரு சில முஸ்லிம்களை பயன்படுத்தி தீவிரவாத அந்த கொள்கையை பரப்புவதற்கு சில சக்திகள் முயற்சி செய்கிறார்கள். அந்த சக்திகள்ல இருந்து எங்களை பிள்ளையில எங்களோட குடும்பத்தை எங்களோட மனைவி மக்களை எங்களுடைய சார்ந்தவர்களை எங்களோட நாட்டை உலக முஸ்லிம்களை பாதுகாக்கிறது என்னுடைய கடமை. அதை நான் எப்படி செய்யணும், அதுக்கு அடையாளம் காணணும். ஒரு மனிதனுக்கு யூரின் அடிக்கடி போனா உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களோட சுகரை டெஸ்ட் பண்ணுங்க. ஒரே வேர் தூத்தினா இந்த இடத்துல வருத்தமா அந்த இடத்துல வருத்தமான கொஞ்சம் ஹார்ட்டை போயிட்டு பாருங்க. ஒரே அவருக்கு ஏப்பம் வந்து கொண்டிருந்தா உங்களுக்கு கேஸ்டிக்குடைய ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தூக்கமே இல்லைன்னா எனக்கு தூக்கமே இல்லை, உங்களுக்கு எதுவும் டிப்ரெஷன் இருக்குதான்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைக்கும் இன்றைய நோய்கள் விளங்குது, அது உடம்போடு சம்பந்தப்பட்டது. ஆத்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட நோய்களையும் அடையாளம் கண்டால்தான் இந்த துனியாவில் நிம்மதியாக வாழ முடியும். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான வழிகாட்டலை நம்மளுக்கு செய்துட்டு போயிருக்காங்க. இன்றைக்கு அல்லாஹ் கிட்ட ஒரு உடன்பாடு, அல்லாஹ் இடத்துல ஒரு உடன்படிக்கை செஞ்சு கொள்ளணும். யா அல்லாஹ், என்ன முதலாவது இந்த குழந்தைகளை மலை மக்களை இந்த குடும்பத்தை இந்த உறவினர்களை இந்த மகல்லாவை இந்த ஊர் மக்களை இந்த தீவிரவாத போக்கிலிருந்து நான் நிச்சயமாக பாதுகாப்பேன். இஸ்லாம் என்ற பெயர்ல இது வளர்க்கப்பட்டு வரும் பொழுது நாங்கள் முஸ்லிம்களாக நாட்டில் வாழ்றதே கஷ்டமாயிடும். சென்ற ரமலான்ல 2000 மக்களை சிறையில போட்டிருக்கும் பொழுது நாங்கள் எல்லோரும் பட்ட கஷ்டம் அது எல்லாருக்கும் தெரியும். கனிவானவர்களே, இந்த நிலைமை எங்களுடைய நாட்டில் இதுக்கு மேலும் வரக்கூடாது. 1990 சொச்சத்தில் அல்லது 2008 131 முஸ்லிம்கள் 2 மஸ்ஜிதில் ஏற்பட்ட சண்டையில் சிறையில் வைக்கப்பட்டாங்க. 2 முஸ்லிம்கள், 2 முஸ்லிம் அமைப்புகள் சண்டை பிடிச்சதுனால 131 பேர் சிறையில் வைக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு 2019 இந்த ஈஸ்டர் சண்டே அட்டாக்குக்கு பிறகு முஸ்லிம்கள் இந்த குற்றத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இது தொடரலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். இது தொடரக்கூடாது என்பதுதான் இன்றைய ஜும்மால நானும் நீங்களும் அல்லாஹோட செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கை. துவாவோட முயற்சியோட நானும் நீங்களும் இந்த பயணத்தை மேற்கொண்டு போகணும். பொதுவாக என்ன நடக்குது மேலான சோதனை உலகத்தில், பிஜி எங்க தொங்கல் இருக்குது, அங்க மொரோக்கோ இன்னொரு தொங்கல் இருக்குது, ஆஸ்திரேலியா இன்னொரு இடத்துல இருக்குது, ஆப்பிரிக்கா உடைய ஒரு கோணல இன்னொரு நாடு இருக்குது, இங்கே நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, பிரேசில், இப்படி உலகத்தில் எங்கேயோ உள்ள ஒருவர் அவர் குர்ஆன தவறாக விளங்கி அவர் கொடுக்கிற குர்ஆனுடைய விளக்கத்துக்கு இலங்கையில் உள்ளவன் அடிமையாகி விடுகிறான். இந்த சோசியல் மீடியா செய்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய அட்டகாசம் இதுதான். சோசியல் மீடியாவ அவரு அதை கவர்ந்து ஒரு இலங்கையில ஒருவர் எங்கப்பா என்னப்பா நீ என்ன பேசுறா, இல்ல தஜ்ஜால் வந்துட்டான், என்னப்பா தஜ்ஜால் வந்துட்டான், இல்ல இந்த அமெரிக்கா லண்டன் தான் தஜ்ஜால், யாரப்பா இது சொன்னது, இல்ல இந்த மனிதர் இந்த ட்ரினிடாட்ல இருக்கிறார் அவர் இப்படி சொல்லியிருக்கிறார், அவரை நாங்க எல்லாரும் ஃபாலோ பண்றோம், நீ அவரை கண்டிருக்கிறியா, நான் கண்டிப்ப, அவர் உனக்கு தெரியுமா, தெரியாது, எங்க பார்த்தா அவர்கிட்ட பயான நான் கேட்டேன், அவ்வளவுதான். கன்னிமார்களே, தயவு செய்து அல்லாஹ்வுக்காக விழிப்படைங்க. எங்க போறோம், என்ன நடக்குது? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இதுக்காக தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவத்தில் வந்து மதீனாவுடைய மஸ்ஜிதுக்கு வந்து நபியிடம் முன்னுக்கு கால் மடிச்சு உட்கார்ந்து வெள்ளை ஆடை அணிந்து தலையில முடியல கூட ஒரு நகர்வில் அடுத்த ரூம்ல இருந்து தயாரிச்சு வர்றது மாதிரி வந்து உட்கார்ந்து நபிக்கிட்ட கேள்வி கேட்ட நேரத்தில் எழுப்பி போனதுக்கு பிறகு நபி உங்க உமரை பார்த்து கேட்டாங்க, உமர் தெரியுமா யாருந்து, தெரியாது யார சொல்லா, உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தானே தெரியும், இல்ல ஜிப்ரீல் வந்தார் உங்களுக்கு மார்க்கத்தை படிச்சு கொடுக்க அப்படின்னா, இது இன்டர்நெட், இந்த கூகுள் இவைகளை மனிதன் ஒரு அடிஷனலாக தேவைப்படக்கூடிய ஒரு ரிசர்ச்சுக்கு பார்க்கணுமே தவிர அது இல்லாம இதேதான் மார்க்கமாக போனா நான் எத்தனையோ பேர் இந்த நாட்டில் பார்த்துட்டேன், இந்த குறுகிய காலத்தில் முர்த்ததாக போயிட்டாங்க. நல்ல நல்ல 5 நேரம் தொழக்கூடிய பொறுப்பான மார்க்கத்தை பேசக்கூடியவர்கள் கூட மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதனால அல்லாஹுக்காக இந்த நாட்டில் அல்லாஹ் நல்ல மஸ்ஜிதுகளை தந்திருக்கிறான், உலமாக்களை தந்திருக்கிறான். அஹலு சுன்னத்துல் ஜமாத் என்ற எங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஏராளமான உலமாக்கள் அல்லாஹ் ஜமியத்துல் உலமால மட்டும் 7700 பேர் மெம்பர்ஷிப் எடுத்திருக்கிறான். அப்ப 3000 மஸ்ஜிதுகள் இருக்கு. உங்களுக்கு மார்க்கம் தெரியணுமா, மஸ்ஜிதுக்கு வாங்க, இமாமத்தை கேளுங்க. அந்த இமாமோட கடமை தனக்கு தெரியாட்டி அவர் உள்ளத்தத்தை கேட்க உங்களுக்கு சொல்றது. சஹாபாக்கள் இதுதான் கடைபிடிச்சாங்க, இமாம்கள் இதுதான் கடைபிடிச்சாங்க. இமாம் மாலிக்குடைய வரலாறுல வந்திருக்குது அதிகமான கேள்விகளுக்கு ஆதரி எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்றது அது இல்முடைய அறப்பகுதி. எல்லாத்தையும் தெரியக்கூடியவராக மனிதர்களுக்கு கட்டாயம் இல்லை. அதனால மார்க்கத்தை விளங்குங்க. இந்த மக்கள் இருக்குதே, தயவு செய்து மிக சீரியஸ் ஆக இருங்க. சின்ன குழந்தைகளுக்கு அல்ல, மட்டுமல்ல மக்கள் மக்தப் உண்மையில நடக்கணும். எனக்கும் உங்களுக்கு தான், நானும் மக்தப்ல போய் உட்காரணும், நீங்களும் மக்தப்ல உட்காரணும். இந்த மெசேஜ எல்லாரும் ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் கொண்டு போகணும். மஸ்ஜித் நிர்வாகிகள் உலமாக்களுக்கு சொல்லணும். நான் இன்றைக்கு சொன்னேன், நீங்க 5000, 6000, 7000 பேர் இருக்கிறீங்க, நான் சொல்லணும். எங்களுக்கு தரப்பட்ட ஆக முக்கியமான செய்தி மக்தப் என்பதை சின்ன குழந்தைகளுக்கு மட்டுமில்ல, முதலாவது எனக்கு தான். அவருக்கு 6-7 வயசு பிள்ளைக்கு இந்த தொழுக கடமை இல்லை. அவருக்கு நாங்கள் தொழுகையும் நோன்பையும் ஜகாத்தையும் படிச்சு கொடுக்கிறோம். ஏன் இந்த பிள்ளை எதிர்காலம் சொத்தாக வரும் என்பதற்காக வேண்டி. ஏன் நாங்க 6 வயது, 5 வயது, 2.5 வயதுல இருந்து இந்த பிள்ளைய வேறொருடைய கையில தான் கொடுக்கிறோம் படிக்கிறதுக்கு. ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் எங்களுக்கு நல்ல விருப்பமாக இருக்கு. கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் போயிட்டு போடுவோம், ஒரு புடி ஸ்கூல்ல தான் போடுவோம், ஒரு ஹிந்து ஸ்கூல்ல தான் போடுவோம். அதுல போட்டாதான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்ப 3 வயதுல இருந்து கிண்ட கார்டன்ல இருந்து அந்த புள்ள படிக்கிறது, பாக்குறது, பழகிறது, அந்த அந்த கல்ச்சர் தான் பழகுது. வாப்பாக்கு நேரம் இல்லை, வாப்பா சம்பாரிச்சு 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 அந்த பிள்ளைக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்க நேரம் இல்லை. அது போற எத்தனையோ பேர் எனக்கு இதை சொல்ல, தனவந்தர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதற்கு நான் செஞ்ச பெரிய தவறு தான் இந்த பிள்ளையை நான் வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பினது. நான் சொல்லுவேன், வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பினது தவறல்ல, இந்த பிள்ளைய நீங்க பேச தெரிஞ்ச காலத்திலிருந்து அல்லாஹ் ரசூல சரியாக விளங்க வச்சிருக்கணும். அல்லாஹ் ரசூல சரியாக விளங்க வச்சா இந்த புள்ள ஒரு நாளும் அதை சீச போல, நீங்க பாலை போல எடுத்து அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் பிரான்சுக்கும் ஜெர்மனிக்கு அனுப்பினா பால் தண்ணி மிகச்சுட்டா அந்த பால் நிறமே விளங்காது. பால் ஒரு சீஸாக கட்டியாக இருந்து அனுப்பினீங்கன்னா அது என்னதான் தண்ணியில போட்டாலும் அது பாதுகாக்கப்படும். கனிமானவர்களே, அதனால தயவு செய்து மக்தப் என்பது எங்களுக்கும் தேவை. பள்ளி நிர்வாகிகளே, உலமாக்களே எனக்கு மார்க்கத்தை சொல்லித்தாங்க. ஏராளமான சஹாபாக்கள் 60 வயசுல தான் இஸ்லாத்தை தழுவினாங்க. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் 60 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். ஹஸ்ஸான் இப்னு சாபித் 60 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அதுக்கு பிறகு வாழ்ந்தார். சல்மான் பாரிஸ் 250 வயதை அடைந்தார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள 200 வயது தாண்டிருச்சு. ஒரு நாளும் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு அவர்கள் எந்த தடையும் இருக்கின்ற. அதனால தீன் அழகானது, நபியவர்கள் அழகான தீன் நமக்கு தந்திருக்கிறாங்க. நபியவர்களுடைய முன்னிலையிலேயே எப்படி சில சில சஹாபாக்களை அல்லாஹ்தாலா அப்படி நிலைமைகளை ஏற்படுத்தினார். உமருக்கு தயமும் உடைய விஷயத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்துல்லா பின் அம்ர் தீவிரமாக மனைவியை விட்டுட்டு போனார், அவரை கண்ட்ரோல் பண்ணினாங்க. சஹாபாக்கள் இப்படி செய்வோம் என்று துறவித்தனத்தை போதிக்க பார்த்தாங்க, அப்படி போதிக்க முடியாது என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். இது போல அடுத்த கட்டத்தை நான் சொல்ல இருக்கிறேன். அது என்னது? நான் சொன்னது என்னது? ரெண்டு பேர் நபியிட முன்னுக்கே வந்து நான் போய் நபித்துவத்தை வாதிட்டாங்க. நான் நபி தான். அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தஜ்ஜால்கள், அவன் பொய்யர்கள். மூணாவது நான் சொன்ன விஷயம், இலங்கையில் இருந்து கொண்டு இந்த கூகுள் பண்ணி படிக்கிறவர்கள் ஏராளவர்கள் மதம் மாறி போய் கொண்டிருக்கிறாங்க. உங்களோட பிள்ளையில பாதுகாருங்க. நாலாவது நான் சொன்னதே, மார்க்கம் படிக்க ஆக சிறந்த இடம் இந்த ரெட் மாஸ்க் ஜாமில் அக்பர் இந்த மஸ்ஜிதுல இமாம்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்க வந்து கேட்டீங்கன்னா அதற்கு எனக்கு என்ன செய்யணும்? ஜெமியத்துலமா இருக்குது. திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை 9 மணில இருந்து மக்கள் வாராங்க, கேட்கிறாங்க. ஒரு டெலிபோன் கால் எடுத்து அவங்களுக்கு போறது கஷ்டமா இருந்தா ஹாட்லைன்ல எனக்கு ஃபத்வா கேட்கணும், கேட்டுக்கொள்ள முடியும். மதரசாக்கள் இருக்குது, 230-300 மதரசாக்கள் இருக்குது, 7000 உலமாக்கள் இருக்கிறாங்க. அதற்கு தெரியாது அதற்கு என்ன செய்வார்? எனக்கு சந்தேகமே இல்லை. இப்ப எனக்கு ஒரு மசாலா தெரியாது, நான் சபையில போட்டு கேட்டுட்டு சொல்லுவேன். அது எனக்கு வெக்கமல்ல, நான் அதான் ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டி அல்லாஹ்கிட்ட நான் பதில் சொல்லியாகணும். தெரியாதது சொன்னா அல்லாஹ் தாலா அப்படிப்பட்டவர்களை தான் நரகத்தில் போட்டு வதப்பாங்க. எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால இந்த தீவிர சிந்தனைகளை இந்த நாட்டில் பரப்பிய ஷைத்தான், ஷைத்தான் ரத்த ஓடுவெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் வேலையே இப்படிப்பட்ட குழப்பத்தை உண்டாக்குறது தான். நாங்க இன்னைக்கு ஒற்றுமையை பேசினா சேத்தான் நாளைக்கு வேற்றுமையை பேசுவான். நாங்க அமைதியை பேசினா அவன் கலவரத்தை பேசுவான். நாங்க சாந்தியின் சமாதானத்தை பேசினா அவன் தீவிரவாதத்தை பேசுவான். அவர் நாங்க இந்த நாட்டில் வாழணும், இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்துடைய உள்ளத்தை வெல்லணும், அந்த வெல்றதுக்கு நாங்கள் கும்பிட்டு வெல்றதல்ல, அல்லாஹ்வை திருப்திப்படுத்திக் கொண்டு வெல்லணும். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதுக்குரிய வழி என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியாக விளங்கி இந்த மார்க்கத்தை சரியாக போதிச்சோம்டா இன்ஷா அல்லாஹு தஆலா, நானும் இதுல நடக்கணும், மற்றவர்களுக்கும் இதை முன்வைக்கணும். அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு குர்ஆன் வேணுமா, அதுக்குரிய தெளிவுகள் வேணுமா, புத்தகங்கள் வேணுமா, நல்ல நல்ல அதுக்குரிய மனிதர்கள் வேணுமா, எல்லாரும் தயாரிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதை நாங்கள் பயன்படுத்துவோம். இறுதியாக நான் சொன்னது, மக்தப் என்பது சின்ன பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, முதலாவது மக்தப் பாப்பாக்கு, அதற்கு ஒரு வாய்ப்புக்கு தொழுத கடமை யாருக்கு? 40 வயசு பாப்பாக்கா, 7 வயசு பிள்ளைக்கா, சொல்லுங்க யாருக்கு தொழுக கடமை? ஒவ்வொருவரும் சிந்திங்க. தொழுக கடமை என்பதே அவை 7 வயது பிள்ளைக்கு அல்ல, தொழுக கடமை இந்த 40 வயசு பாப்பாக்கு. 40 வயது பாப்பாக்கு கடமை, அவர் இதை பத்தி படிக்கிறதுக்கு ரெடி இல்லை, அந்த பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறார். நல்ல விஷயம், மாஷா அல்லாஹ், செய்யணும். அதை கொண்டுதான் ஒரு சமூகம் உருவாகும், இல்லைன்னா இந்த பிள்ளைகள் நேரங்கே போயிட்டுருவாங்க. எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிச்சு, இந்த மக்தப் ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்டாட்டிஸ்டிக் என்ன சொல்லிச்சுன்னா, 20,000 மேற்பட்ட இந்த நாட்டில் அந்நிய ஸ்கூல்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மாற்று மதத்தை கவர்ந்து கொண்டு போறாங்க. இது 15 வருஷத்துக்கு முதல் இந்த தகவல் கிடைச்சிச்சு. அதனுடைய விபரீதம் தான் இன்றைக்கு எக்ஸ் முஸ்லீம் என்ற ஒரு ஆபத்தை பார்க்கிறோம். ஒரு குரூப் சோசியல் மீடியாவில் உருவாகி இருக்கிறாங்க, நாங்க முந்தி முஸ்லீம், இப்ப நாங்க இஸ்லாத்தை விட்டுட்டோம். எல்லாம் பாதுகாப்பாங்க. இந்த நிலைமைகளை எங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த மக்தப் எங்களை குழந்தைகளுக்கு அத்தியாவசியமானது. அதுல சில குறைபாடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு மச்சதும் அதை நிறைவுபடுத்திக் கொண்டு ஒவ்வொருவரும் எடுத்துட்டு போகணும். இதுக்கு விட ஒரு படி ஏறி நான் சொல்றது, ஒவ்வொரு பெரியவரும் ஒரு ஆலிமோடு சேர்ந்து எந்த குரானை பாருங்க, எந்த தொழுகையை பாருங்க, எந்த ஜகாத் கொடுக்கறத பாருங்க, எந்த ஹஜ்ஜுடைய கடமையை பாருங்க, என்னுடைய நோன்பை பத்தி பாருங்க, என் வாப்பா மௌத்தா போயிட்டாங்க நோன்பு பிடிக்காம, கடைசி நோன்புல அவர்கள் நோன்பு பிடிக்கல, எப்படி என் வாப்பாட நோன்பு நான் நிறைவேற்றுறது, என் வாப்பா கடைசி 2 வருஷமா ஜகாத் கொடுக்கல, சொத்து இப்படி இருக்குது, நாங்க எப்படி அதை பிரிச்சு கொள்றது? ஒவ்வொரு விஷயத்தையும் மக்தப் என்பதே அது வாலிபர்கள் பெரியவர்களுக்கு உள்ளதுதான். சிறார்களுக்கு தேவை, ஏன் சிறார்கள் வந்து அந்நியர்களிட கையில வளர்றாங்க. இது உலமாக்கள சூழல்ல வளராட்டி இதுவும் அல்லாஹ் பாதுகாக்க நாளைக்கு ஒரு எக்ஸ் முஸ்லீமாக மாறிடும். அல்லாஹ் பாதுகாப்பாங்க. எல்லாரும் ஒன்று சேர்வோம், அல்லாஹ் இடத்துல துவா செய்வோம், இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆபத்தில் இருந்து நாட்டை விடுவிப்போம். அதற்கு ஒரு ஒன்று சேர்ந்து புரிந்து இந்த விஷயங்களை கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு நான் பேசின இந்த கொத்துபாவ மக்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, படிங்க, கேளுங்க. சென்ற வாரம் நான் இன்னொரு கொத்துபாவ பேசியிருக்கிறேன், இதை விட விரிவாக நான் அதை பேசியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஹயாத் இருந்தால் அடுத்து வரக்கூடிய கொத்துபாக்களில் நான் இதை இன்னும் விரிவாக சொல்லிருக்கிறேன். ஹவாரிஜ் என்ற ஒரு கூட்டம், அதுதான் இந்த ISIS தீவிரவாதம். ISIS என்ன என்பதை 2015 இந்த நாட்டில் நான் அறிவிச்சு முடிச்சிட்டோம். 4 வருஷத்துக்கு முத நானே இந்த நவம்பர்ல 10 முறை 20 முறை பேசியிருப்பேன். ஆனா யார் இதை எடுத்து எங்கிட்ட பிள்ளைல பாதுகாத்தது? இப்படி ஒண்ணு இருக்கிறாப்பா, இன்னைக்கு கூகுள் பண்ணி என்னென்னலாம் பிள்ளைக்கு காட்டுறாங்க. இப்படி ஒரு தீவிரவாதம் இருக்குது, இதுல நீங்க ஈடுபட்ட கூடாது. ஒரு புரிதல் வரக்கூடிய நேரத்துல அந்த பிள்ளைய கவனிச்சுக்கொண்டே இருக்கணும். வாலிபர்கள் இன்னைக்கு எப்படி ஆகுறாங்கன்னா, இந்த தீவிரவாதத்துல போக்குல அவனும் ட்ரக்ஸ் அடிச்சவனை போல மாறுறாங்க. ட்ரக்ஸ் குடிச்சவன் எப்படி ஒரு மதி மயங்கி இருப்பானோ, இவன் யாருடையும் பேச மாட்டான், எல்லாரையும் காஃபிராகத்தான் பார்ப்பான், எந்த கொள்கையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், இந்த நாட்டை விட்டு போகணும் என்றே நிற்பான். அவனுடைய உள்ளுக்கே ஒரு வகையான சிந்தனை வளர்ந்து கொண்டே போகும். அது கேன்சர் 4வது ஸ்டேஜுக்கு போயிருக்குது. போலீஸ் வந்து விலங்க போட கொள்ளதான் வாப்பாக்கு தெரிய வருது. அதனால இதை பத்தி உள்ள விரிவான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் ஹயாத் இருந்தால் சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களையும் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்க கிருபை செய்வாயாக. யாரெல்லாம் இந்த தீனை நீ எமக்கு தந்திருக்கிறாய், நாம் இதுல சரியாக புரிந்து செயல்பட தவறிழைத்து விட்டோம். எங்களை மன்னிச்சதையா, எங்களை எதுக்காக இந்த நாட்டில் தண்டிச்சதாவையா? உலக நாடு முஸ்லிம்கள் அக்கம் பக்கத்து நாடுகள்ல பலரும் பெரிய சோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். யாழ் அந்த சோதனையிலிருந்து அனைவர்களையும் விடுவிப்பாயாக. யாழ் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்க யாழ் எமக்கு தோஃபிக் செய்வாயாக. இந்த நாட்டுடைய பற்றுள்ள முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்க நீ கிருபை செய்வாயாக. எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீவிரவாத சிந்தனையிலிருந்து இந்த நாட்டையும் உலக நாட்டு முஸ்லிம்களையும் நீ விடுவிப்பாயாக, பாதுகாப்பாயாக. உண்மையான தீனை உண்மையான முறையில் அறிந்து
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.